வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று 6வது திருவிளையாடல் என்னன்னு பார்த்தோம். 6வது திருவிளையாடல் என்ன? ஈசனுடைய திருநடனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது திருவிளையாடல். 7வது திருவிளையாடல் என்ன தெரியுமா? குண்டோதரனுக்கு உண்டியிடல், அதாவது சாப்பாடு போடுறது குண்டோதரனுக்கு. யாரு குண்டோதரன்? குண்டோதரன்றது சிவபெருமான் கூட இருந்த ஒரு பூதகணம். சரி, இந்த சிவபெருமானுடைய பூதகணத்துக்கு சாப்பாடு போட்டதே ஒரு திருவிளையாடலா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த குண்டோதரன் சாதாரண குண்டோதரன் கிடையாது. குண்டோதரன் சாப்பிட்டது ஒரு பெரிய தமாஷ். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு 7வது திருவிளையாடலாக சொல்ல போகிறேன். திருமண திருநடனம் முடிஞ்சதும் எல்லாரும் திருமண விருந்தை சாப்பிட போனாங்க. அந்த திருமண விருந்து எப்படி தெரியுமா? நம்ம மனிதர்களுடைய திருமண விருந்தே எவ்வளவு விசேஷமாக இருக்கும். நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், ஃப்ரூட் சாலட்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, பாப்கார்ன், என்னென்ன வேணும், சுகர் கேண்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு அமர்க்களப்படுத்துவாங்க இல்லை. இது இறைவனுடைய திருமண விருந்து. அந்த விருந்துக்கு அந்த விருந்தை டிஸ்கிரைப் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துதான். அந்த விருந்தில் பரிமாறப்படாத உணவு வகையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருந்துதான். ரெண்டு முழு தலைவாலை ரெண்டு முழு தலைவாழை இலை சும்மா 3-4 மீட்டர் நீளத்துக்கு இருக்குமா, அவ்வளவு நீளமான தலைவாழை இலையில அழகழகா வரிசையா ஆர்டர் வைஸ் உணவு வகைகளை பரிமாறி இருந்தாங்களாம். மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அன்னம், அதுல காமதேனு கிட்ட இருந்து கிடைச்ச சுத்தமான தெய்வீகமான நெய், அதன் மேல பொன்னை உருக்கி ஊத்தினா மாதிரி கோல்டன் கலர்ல பருப்பு, 4 வகை வடை, 4 வகை கூட்டு, பொரியல், ஸ்வீட் வகைகள், கார வகைகள், ஊறுகாய் வகைகள், துகையல் வகைகள், ஃப்ரூட்ஸு, பாலில் செஞ்ச பண்டங்கள், தயிர் விட்டு செஞ்ச அவியல், தயிர் வடை மாதிரி பண்டங்கள், நெய் விட்டு செஞ்ச உணவு வகைகள்னு அடுக்கி அடுக்கி பரிமாறி இருந்தாங்களாம். நாம் திருமண விருந்துக்கு போனால் நமக்கு ஒரு ஸ்வீட் ஒரு வடைன்னு ஒரு வெரைட்டியில் ஒன்று தானே வைப்பாங்க. இங்கே லட்டு ஜிலேபின்னு எல்லா ஸ்வீட்ஸையும் ஹோட்டலில் எப்படி ஒன்று மேலே டெக்கரேட்டிவாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு வகை ஸ்வீட்டையும் மைசூர் பாகு லட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு இலையிலையும் 10-15 அடுக்கி அடுக்கி வச்சுருக்காங்களாம். ஒரு வெரைட்டியில் ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே சாதம் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இல்லாமல் போயிடுமா, அப்படி அடுக்கி இருந்ததான். ரத்தனங்கள் பதித்த பொன் கிண்ணங்களில் பெண் வீட்டார் ஒவ்வொரு வரிசையாக வந்து உணவு பரிமாறிட்டு இருந்தாங்களா. விருந்தினர்கள் எல்லாம் இலையில பரிமாறி வச்சிருந்த உணவையே சாப்பிட முடியாமல் திணறிட்டு போதும் போதும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சாதாரணமான மனுஷங்க திருமணமே அவ்வளோ தடபுடலாக இருக்கும்போது ஈச நம்பிக்கை திருமணம்னா சும்மாவா? இப்போ திருமண விருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தாம்பூலம் வாங்கிட்டு பெருமான் உமையம்பிகையை வணங்கிட்டு அவங்க கொடுத்த பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. விருந்தினர் கூட்டம் எல்லாம் போயாச்சு. இனிமே மணப்பெண் வீட்டாருக்கு கிளீனிங் வேலை தான். காஞ்சன மாலை அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை சூப்பர்வைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ கல்யாண விருந்த சமைச்ச தலைமை சமையல்காரர் ஓடோடி வராரு. எதுக்கு வராரு தெரியுமா? ஏகப்பட்ட சாப்பாடு மிச்சமாயிடுச்சு, அதுக்கு தான் வராரு. அவர் வந்து காஞ்சனமாலை கிட்ட, அம்மா சிவபெருமான் கூட பூதகணங்கள் ஏகப்பட்டது வரும், ஏழேழு உலகத்தினரும் வருவாங்கன்னு நினைச்சு ஏகப்பட்டது சமைச்சு வச்சிட்டோம். இப்போ ஆயிரக்கணக்கான அண்டாக்களில் அன்னம் உப்பு கூட்டு பொரியல்னு ஏகப்பட்டது மிச்சமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். மாலையும் காஞ்சன மாலை என்ன பண்ணாங்க, உடனே பார்வதி தேவியை கூப்பிட்டுட்டு சமையல் களமா மாறி இருந்த அந்த பெரிய கிரவுண்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க. மிச்சமான சாப்பாடை முதல்ல பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரே மலைப்பா இருந்தது. இது என்ன இவ்வளோ சாப்பாடு மிச்சமா போயிடுச்சு, இதை கொண்டு போய் எங்க கொட்டுறது, கொட்டினா அது இன்னொரு பெரிய கைலாய மலைய அளவுக்குல பெருசா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சான். இறைவனுக்கே நாம சாப்பாடு போட்டுட்டோம், அவரோட விருந்தினர்கள் சாப்பிட்டு மிச்சமாகற அளவுக்கு நம்மால விருந்து படைக்க முடிஞ்சது, நாம அவ்வளோ செல்வம் படைச்சவங்கன்னு ஒரு நிமிஷம் காஞ்சன மாலைக்கும் பார்வதி அம்மைக்கும் ஒரு கர்வம் வந்துருச்சான். இந்த கர்வம் ப்ரௌட்னஸ்ங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துட்டா அதை நம்மால மறைக்கவே முடியாது. சில சமயம் உங்க அப்பா அம்மா உங்களை நீங்க ஏதாவது சேட்டை பண்ணா அப்படியே கோபமா பார்ப்பாங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி சின்ன குழந்தை தானே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பாடு நேரம் தவறி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் கிடைக்காத இடத்துலையோ போய் மாட்டிட்டீங்கன்னா வேற வழி இல்லாமல் பசியை தாங்கிட்டு ஒரு ஹோட்டலோ வீடோ வந்து சேர்ற வரைக்கும் வேற வழி இல்லாமல் பசியை தாங்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பெரிய அண்ணா அக்காவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எக்ஸாம் வந்துருச்சுன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பாங்க. நமக்கு பசி தாகம் கோபம் தூக்கம் இதையெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இந்த கர்வம் இருக்கே அதை மட்டும் ஒரு முறை மனசுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிச்சிட்டோம்னா அது தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே இருக்காதான். ஏன் தெரியுமா, கர்வம் தனியா வராது, பொறாமை எரிச்சல் ஆணவம் அப்படின்னு தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று சும்மா இருக்காது. அப்பேற்பட்ட கர்வம் இப்போ காஞ்சன மாலைக்கும் அம்பிகைக்கும் வந்துருச்சு. சும்மா இருக்க விடுமாது, என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி தேவி நினைச்சாங்களாம், உமை அம்பிகை வந்து நினைச்சாங்களாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எட்டு புஜங்களோட மான் மழுவோட அற்புதமா திருநடனம் ஆடின பெருமான் அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருந்தாங்க இல்லையா மீனாட்சி அம்மை. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏழேழு உலகத்துக்கும் சமையல் செஞ்சு போட்டு மிச்சமாகற அளவுக்கு தன்னால அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்ற கர்வம் அது. உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவர் சிவபெருமான், அவர் கூட வந்த விருந்தினருக்கே போதும் போதுன்னு உணவு படைச்சு இப்ப ஏகப்பட்ட உணவு மிச்சமாயிருச்சு அப்படின்னு அம்மை அந்த கர்வத்தோட இறைவன் கிட்ட, என்ன சுவாமி உங்க வீட்டு விருந்தினர்கள் அவ்வளோதானா, நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சு நாங்க ஏகப்பட்ட உணவு வகைகள் தயார் செஞ்சு வச்சிட்டோம், இப்போ அவ்வளவும் வீணாக போகுது அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாங்களாம். அனைத்தும் அறிஞ்சவர் இல்லையா இறைவன், உமை அம்பிகையோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டாரு. சரி இத திருத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இறைவனுக்கும் வந்துருச்சு. ரொம்ப சாதுவா என்னமா பண்றது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை நான், சுடுகாட்டுல நடனம் ஆடுற பித்தன். நீயோ பெரிய சக்கரவர்த்தினி, அதனால நீ ஏகப்பட்ட சமையல் செஞ்சு வச்சிட்ட. எனக்கு சுற்றம் நட்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுல கைலாயத்தை பாதுகாக்க என்னுடைய பூதகணங்களை வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இறைவன். சொல்லிட்டு அவருக்கு பின்னால குடை பிடிச்சிட்டு இருந்த குண்டோதரன்ற ஒரு பூதகணத்தை ஒரு பார்வை பார்த்தாராம். அவர் அப்படி பார்க்கும் போதே அவர் நெற்றி கண்ல இருந்து ஒரு சின்ன தீப்பொறி குண்டோதரனோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இனி இங்கதான் ஆரம்பிக்குது காமெடி. அவ்வளோதான், குண்டோதரனுக்கு பசிங்கிற தீ அவன் வயிற்றுக்குள்ள எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் இறைவன் கிட்ட ஓடி வந்து, இறைவா உங்க குடையை பிடிச்சிட்டு உங்க கூடவே நான் ஓடி வந்தேன்ல, அதனால எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, அம்மை வேற சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சுன்னு சொல்றாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டானோ. இறைவனும் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அம்பிகை கிட்ட, தேவி உன் அரண்மனையில இவ்வளோ அன்னம் கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் எல்லா பூதங்களையும் அழைச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ குண்டோதரன் சாப்பிட்டோம், நான் மற்ற பூதகணங்களையும் கைலாயத்திலிருந்து வரவழைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா நீ போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பதில் சொன்னாராம். குண்டோதரனுக்கு செம்ம குஷியாயிடுச்சு. ஏன் தெரியுமா, அவன் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அவனுக்கு அங்க என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்றது தெளிவா தெரியும். இனி கைலாயத்திலிருந்து மற்ற பூதகணங்கள் வர்றதுக்கு முன்னால நம்ம குடுகுடன் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், வேணா வர்றவங்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் வேக வேகமா கூடத்துக்கே ஓடிட்டானான். குண்டோதரனுக்கு பரிமாற பொன் பாத்திரங்கள்ல உணவு வகைகள் எடுத்துட்டு வராங்களாம் பணிப்பெண்கள். குண்டோதரன் அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நகரு நகரு, எனக்கு வேணுங்கிறத நானே போட்டுக்குவேன் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டுட்டு தன் கைகளாலேயே அந்த இடத்த தட்டி சுத்தம் பண்ணானாம். சுத்தம் பண்ணிட்டு போய் ஒரு 10-15 இலை எடுத்துட்டு வந்தானாம். எடுத்துட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பரப்பி ஒரு பெரிய ஸ்கொயராக்கி நேராக அண்டாக்கள் பார்வையிட போனானாம். எந்தெந்த அண்டாக்களில் அன்னம் இருக்குது பருப்பு இருக்குன்னு இந்த சாதம் மண்டாவ எல்லாத்தையும் நகத்தி கொண்டு வந்தோம். நகத்தி கொண்டு வந்து ஏதோ டீ கப்பை கவிழ்க்கிற மாதிரி அந்த அண்டாவெல்லாம் ஒரு கையில் அப்படியே டொபுக்கு டொபுக்குன்னு கவுத்தானோம். இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு 400-500 அண்டாவில் இருந்த சாப்பாடு எல்லாம் ஒரு குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆச்சோம். அந்த மலையை அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு மலையில் சாம்பார் அண்டாக்களில் இருந்த சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றி பெசைஞ்சு அவியல் பொரியல் எல்லா அண்டாக்கையும் பக்கத்து பக்கத்தில் கவிழ்த்து உன்னாலே வாய் சாம்பார் அவியல் பொரியல் கூட்டு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த இன்னொரு ஹாஃப் சாப்பாடு இருந்தது இல்லை, அதை நகர்த்தி ரச அண்டாக்கள் ஒரு 300-400 அண்டாக்களை கவிழ்த்து நல்ல பெசைஞ்சு நொறுக்கி பெசைஞ்சு இன்னும் மிச்சம் இருந்த பச்சடி புளி கரைச்சல் மண்டி எல்லாத்தையோட சேர்த்து டபக்கு டபக்குன்னு முழுங்கிட்டானா. அப்பளமெல்லாம் ஏதோ சிப்ஸ் நம்ம சிப்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்பளத்தெல்லாம் கடகடகடகடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான் அம்மா. சரி, பருப்பு கூட்டு பொரியல் அவியல் பச்சடி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணானே, இதோட விட்டானா லட்டு முறுக்கு ஜிலேபி மைசூர் பாகு புளியோதரை எல்லாத்தையும் ஆனந்தமாக சாப்பிட்டு காலி பண்ணி முடித்தான். இப்படி குண்டோதரன் அங்கே இருந்த பண்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தான். ஆனால் கதை இதோட முடிஞ்சுதுங்கிறீங்களா, அதுதான் இல்லை. குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே இருந்தது சிவபெருமான் நெத்தி கண்ணிலிருந்து வந்த பொரியாச்சே, அதை சாதாரண சாப்பாட்டை கொண்டு அடக்க முடியுமா? குண்டோதரனுக்கு பசி அடங்கவே இல்லையாம். நைட்டு சமையலுக்கு வச்சிருந்த பரங்கிக்காய், பூஷணிக்காய், காய் வகைகள், தேங்காய், மாங்காய் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் களஞ்சியத்தில் இருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, உளுந்து எல்லாம் காலி. எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னே இல்லை. குண்டோதரன் பாட்டுக்கு ஒன்றும் விடாம காலி பண்ணுறோம். கோடவுனில் இருந்த தானியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக காலி. அடுத்த வேளை உணவுக்கே இனி பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட போய் கடன் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. தலைமை சமையல்காரரும் பணிப்பெண்களும் திரும்பவும் தேவிகிட்டையும் காஞ்சன மாலைகிட்டையும் விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. தேவி சிவபெருமான் கூட வந்த பூதம் பயங்கர பசியில் இருக்கு. விட்டா இந்த மதுரை மாநகரையே சாப்பிட்றோம் போல இருக்கு. நீங்கள் உடனடியாக சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த பூதகணத்தை எப்படியாவது அடக்குங்கன்னு சொன்னாங்களாம். தேவிக்கு ஆஹா, நாம் ஈசனை கிண்டன் செஞ்சதுனால வந்த வினை தான் இது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் பரமேஸ்வரன் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். சுவாமி, என் கர்வத்தை மன்னிச்சு கருணை காட்டுங்க. இந்த பூதத்தை எப்படி திருப்தி செய்யறதுனே தெரியலை. கோடவுன்ல இருந்த தானியங்கள் கூட தீந்து போச்சு. ஏழு ஏழு உலகத்துக்கும் பெருமையா கல்யாணம் இருந்த சமைச்ச எங்களால இப்ப அடுத்த வேளை உணவையே சமைக்க முடியாம போயிடுச்சு. காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்களாம். அப்பப்பா கேட்கவே வேடிக்கையா ஆச்சரியமா இருக்குல்ல. வடமுகாக்கினி பொரிய குண்டோதரன் வயிற்றுல வச்சு அவனை ஏராளமா சாப்பிட வச்ச இறைவனுடைய இந்த விளையாட்டு தான் ஏழாவது திருவிளையாடல். சரி, இந்த ஏழாவது திருவிளையாடலை கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வயிறு சம்பந்தமா ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள் தீந்து போயிடும். சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அளவுக்கு மீறின பசி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை கேட்டால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உடல் நோய் தீரும். அப்புறம் வீட்டில் தானியங்கள் வத்தி போகிற நிலைமையே வராதான். எப்போவுமே வீட்டில் தேவையான பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்போவுமே வீடு செழிப்பாக இருக்கும். அதுதான் இந்த ஏழாவது திருவிளையாடல் கேட்டதனுடைய பலன்.